மாவீர மகுடம். லெப்டினன்ட் கர்னல் லக்ஷ்மண்.
வணங்குகிறோம்
ஒரு ஆவணி மாதத்து அதிகாலை கச்சான் காற்றின் மெல்லிய வருடல் வைகரை பொழுதில் சூரிய குளியல் இளவான் கரையின் உடமெல்லாம் உற்சாகம். சாலை வலை தோணிகளில் கரை திருப்பிக் கொண்டிருந்தது தேசத்தின் மீனவ சமூகம். எரியாய் போயிடவனும் குமார் கச்சான் வெள்ளத்து வேண்டாம் மறகா தண்டு வலிக்கிறது கஷ்டமா போயிடும். இவ்விரண்டு ஆட்கள் சில துண்டு வலைகளோடு பிடித்தெடுத்த மீன்கள் கரை நோக்கிய வள்ளங்கள். 15 அகவெளியான இளம்பராயம், தேவைக்கும் அதிகமாக துளியும் பெருக்காத தேகம், தோள்கள் திரண்டு நெஞ்சு அகன்றெடு பொடுங்கி கால்கள் வலுத்து உடலை வருத்தி வருத்தி உடைத்ததால் இறுக்கமாகிய அழகுமேனி, சுருள் சுருளாக படரும் தலைமுடிகள், முழிலவாக ஒளிரும் முகம், சதா புன்னகைக்கும் கண்களின் ஆழத்தில் உற்று பார்த்தால் மட்டுமே தென்படும் அந்த சோகத்தின் மெல்லிய கீறல், நெற்றியில் சிந்தனையின் சுருக்க வரிகள், துடுப்பை வலித்து வலித்து குமார் நிமிர்ந்து நிலத்தை பார்த்தான். மேற்புற தொடுவானில் குடும்பி மலையும் தொப்பிக்கல்லும் பனிமூட்டங்களின் உடுமெல்லிய நீல முகடுகளாய் கண்குளிர்ந்த காட்சி அது. தோணி கரை ஒதுங்கியது. கடலுக்குள் இறங்கியவன் குனிந்து வள்ளத்திலும் தண்ணீரிலும் தொட்டு இரண்டு கைகளையும் நெஞ்சில் வைத்து கண்களை மூடினான். வலைகளை இழுத்து பற்றிருந்த மீன்களை எடுத்து கூடையில் நிறுத்தி விலை பேச கச்சான் பலமாக உதத் தொடங்கியது. இரவு தொழிலுக்கு போய் வந்தவர்கள் கண்ணா பற்றி உரங்களில் ஓய்வாக அரட்டியடிக்க விற்போரும் வாங்குவோரும் நிறைய களைகட்டி கரகலைத்தது கடற்கரை. குமாருக்கு அவசரம், நேர நெருக்கடி. மிதிவண்டியை உருட்டி கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டான். குமார் சாப்பிடாமல் போறான், அவனை சாப்பிட சொல்லுங்கோ. மீன்வாடிக்கு பக்கத்தில் இருந்த குடிலுக்குள் இருந்து ஒரு உடன்பிறவா சகோதரியின் பாசக்குரல், குமார் சாப்பிட்டுட்டு போவன் தம்பி. அக்கா தங்கச்சிக்கு பள்ளி துவங்குற நேரம் ஆயிட்டன, ஏத்திட்ட போவனும். நான் பிறகு வாரனே. குடிலுக்குள் ஒட்டி பார்த்து அக்கா வாரனுங்க. மிதிவண்டியை உருட்டினான். குடிலுக்குள் இருந்து ஒரு நீண்ட பெருமூச்சு கச்சானோடு கலந்தது. கல்குடா ஒரு பூர்வீக தமிழர் நிலம், கல்மடு அங்கு ஒரு சிற்றூர். அண்ணாந்து பார்த்தாலும் பரமைக்கூடு தெரியாத ஆழத்தில் வாழ்ந்த மக்கள், வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகளை கவர்ந்திழுக்கும் சுந்தரபுரியாக மாறிவிட்ட தங்கள் ஊரில் மண்ணின் பண்பாடுகளையும் இனத்தின் உன்னதங்களையும் கரைபடியாமல் காத்தார்கள் அவர்கள். அதில் ஒரு குடும்பம் அவனுடையது. சிங்களத்தை சரளமாக பேசியவன் உல்லாச பிரயாணிகளுக்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு ஆங்கிலமும் பேசினான். பகலில் அவனுக்கு அதுதான் வேலை. பக்குவமாய் பாதுகாக்கும் இரண்டொரு நல்ல உடைகள் அவனுக்கு துணை. சின்னவன், நல்லவன், பண்பானவன். ஏழை விடுதி சொந்தக்காரர்கள் நாளாந்தம் அவனுக்கென ஊர்பாக்கும் வெள்ளைக்காரர்களை வைத்திருப்பார். கூட்டிக் கொண்டு அவன் பகலெல்லாம் தெரிவான். மானிட பண்புகளும் சிறிய ஒழுக்கங்களும் மலிவு விலைக்கு ஏலம் போன உல்லாச விடுதிகளில் உடலாலும் உள்ளத்தாலும் சேதப்படாமல் வாழ்ந்தான் அவன். மாலையானது மீண்டும் ஓட்டம். மிதிவண்டியில் களைக்க களைக்க ஓடி பள்ளிக்கூட வாசலில் காவல் இருப்பான். பள்ளி விட்டது மக்காவையும் தங்கியையும் திரும்ப வீட்டுக்கு ஏற்றி போவான். வீட்டு வேலைகளில் சின்ன ஒத்தாசைகள் பார்த்து விட்டு இரவானதும் கடலுக்கு போக புறப்படுவான். இருள் கவிழ்ந்த அந்தி நேரம் மிதிவண்டியை உருட்டி கொண்டு அவன் படலைக்கு வர பின்னாடி ஓடி வந்த தங்கச்சி கைகளை பிடித்தாள். திரும்பினான். அக்கா அவனியை பார்த்தபடி வாசல் கதவோடு சாய்ந்திருந்தாள். தங்கை ஏக்கமாக பார்த்தாள். இன்றைக்கு மட்டும் தொழிலுக்கு போகவேன் அவனை, எங்க கூடவே இருங்கண்ணே. அவள் கேட்டது தங்களது மகிழ்வுக்காக அல்ல, அவனது ஓய்வுக்காக மட்டுமே தான். இரக்கமாய் கேட்டவளை பார்க்க பாவமாயிருந்தது. துண்டைக்குள் எதுவோ அடைக்க குரலுக்கு பதில் கண்ணீர் தான் வந்தது. தங்கையை கட்டி அணைத்து கொண்டான். கட்டுப்படுத்த முடியாத கண்ணீர் அவனுக்கும் வந்தது. துன்பச் சிலுவைகள் சுமந்தனர் பிஞ்சுகள், துயரமே வாழ்வான வாழ்வு. தங்கையின் தலையில் தடவிக்கொண்டே அவன் சொன்னான், இன்றைக்கு நான் போகலண்ணா, நாளைக்கு நாம சாப்பிட முடியாதம்மா. மிதிவண்டி அவனோடு உருளத் தொடங்கியது. எதிர்பாராமல் ஒரு நாள் கண்களை மூடிக்கொண்டு துடிக்க விட்டு சென்று விட்டார் அன்பு அப்பா. அடுத்து வந்த நாள் ஒன்றில் தனியாக தவிக்க விட்டு காணாமல் போனாள் அம்மா. துயரக்கடலில் தூக்கி வீசப்பட்டார்கள் பச்சை குழந்தைகள். துடுப்பற்ற படகாய் விழுந்தவர்களுக்கு துணையாகி வாழ்ந்தான் குமார். அவன்தான் எங்கள் லக்ஷ்மன். தோழர்களின் அன்புக்குரிய மொம்மரன்னர், சகோதரிகளை தனது நெஞ்சு கூட்டுக்குள் குடியிருத்தி வைத்திருந்த அன்பு சகோதரர். சகோதரர்களில் ஒரு அசாதாரணமான பாசத்தை கொண்டிருந்தவன். தங்கச்சியில் தன் உயிரியை வைத்திருந்தான். எல்லையற்ற அன்பால் பாதுகாத்து எத்தனையோ கனவுகளோடு அவளை வளர்த்தான். அன்னியாகவும் தந்தையாகவும் அண்ணனாகவும் தம்பியாகவும் அவர்களுக்கு எல்லாமுமாக அவன் வாழ்ந்தான். தனக்கு கிடைக்காத கல்வி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு அவன் பட்ட துன்பங்கள் குஞ்ச நஞ்சமல்ல, அனுபவித்த கஷ்டங்கள் சொற்பமல்ல. அவர்களுக்காக சுமைகளில் அழுத்தியவனை பார்த்து அவன் அறியாமல் அவர்கள் அழுவார்கள். கடுங்குளிருக்குள் அலைகளோடு மாரடித்து விட்டு வருவன் பகல் வெயிலுக்குள் வெளிநாட்டுக்காரர்களோடு அலைந்தான். பாவம், ஓய்வே இல்லை, ஓயவே இல்லை. ஆமிர உச்சமலையில் உலகம் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தது. எங்கும் இவரிலும் அதே பேச்சு, அதே சிந்தனை. புலி வீரர்களை என்ற தாய்மார்கள் மட்டுமல்ல, திருகோணமலையிலும் மட்டக்களத்திலும் இருந்த தோழர்களும் தவித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். பெரும் சமர்க்களம் ஒன்றில் இயக்கத்தின் ஒரு பெரிய தொகுதி வீரர்கள் போரிட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த களத்துக்கு அப்பால் நிற்கும் ஒரு போராளியாலும் கூட அமைதியாக இருக்க முடியாது. இந்த மனப்போராட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் விடுதலை புலிகளின் போராளியாக இருக்க வேண்டும். சந்தி வழித்திடலில் இருந்த கிலோவன் முகாமின் போராளிகளும் இதே தவிப்போடுதான். தகவல் தொடர்பு சாதனத்தைச் சூழ குழுமுவார்கள். ஒவ்வொரு காலையிலும் வரும் கடல்நிலை செய்திகள் விழுந்தவர்களின் நீண்ட பட்டியலை தருகின்ற போது ஆன்மா துடிக்கும். அந்த ஒரு காலை அவர்கள் காத்திருந்த வழி தரங்கி நகர்ந்த படையினரை எதிர்கொண்ட சண்டையிலே களப்பலியானோர் பெயர்களும் வரிசையாய் ஒன்றன்பில் ஒன்றாய் அதில் ஒன்றாய் சுனேத்ரா, வேலாயுதம் உள்ள ஜெயந்தி, கல்மடை, மட்டக்களப்பு. அவன் அதிர்ந்ததை, முகமுருகியதை, நிலை குலைந்ததை அருகில் இருந்தவர்கள் கவனிக்கவே இல்லை. அம்மான் என்று தங்கச்சி என்று விண்ணிய போது பக்கத்தில் இருந்த தோழனின் கைகளில் விழுந்து குலுங்கி குலுங்கி அழுத போது நண்பர்கள் விக்கித்து போனார்கள். கட்டிக்காரி, கல்வியில் சிறந்து விளங்கியவள், விவேகமானவள், ஸ்டெலஸ்கோப் வளைந்து தொங்கும் தோள்களோடு அவள் ஒய்யாரமாய் நடந்து வருவதை கண் நிறைய காண காத்திருந்தவன் அவன். காலம் அவளது தோள்களில் துப்பாக்கி தொங்கவிட்டு களத்துக்கு அனுப்பிய போதும் வருத்தப்படாதவன் என்று தங்கச்சி, என்று தங்கச்சி என்னை விட்டு போட்டாள் என்று சொல்லி சொல்லி அழுது கொண்டே இருந்தாள் லக்ஷ்மன். ஆம், பொம்மர் மற்றவர்களிடம் காண முடியாத சில அபூர்வ தன்மைகளை கொண்டிருந்ததால் மெதுவாக ஆனால் உறுதியாக வளர்ந்து மேல்நிலைக்கு உயர்ந்த புரட்சி வீரன் அவன். தென்பிராந்தி யுத்த அரங்கில் தன்னிகர் எல்லா போர் நாயகர்களாக விளங்கிய குறிப்பிடத்தக்கவர்களுள் இவனும் ஒருவனாக மிளிர்ந்த சண்டைக்கார். களமுனையில் மாறுபடும் தள நிலைமைகளின் போக்குக்கு ஏற்ப தீர்மானங்களை எடுப்பதிலிருந்து பொருட்படுத்த பணிகளை எவ்வளவு விரைவாகவும் எவ்வளவு சுலபமாகவும் ஆற்றி முடிக்க இயலும் என்பதையே சிந்தித்து செயற்படுத்தும் வரை எதிரெல்லாம் ஈடுபட்டானோ அதிலெல்லாம் அவன் மதநுட்பத்தோடு காட்டிய அசாத்திய துரிதத்திற்காகவே பொம்மர் என்பது அவனது மறப்பெயர். முற்றுமுழுதாகவே அது காரணப்பெயர்தான். பொம்மரண்ணா, பொம்மரண்ணா என்று ஒரு கூட்டம் பொழுதெல்லாம் அவனை சுற்றி கொண்டே தெரியும். அவன் அதிர்ந்து அனல் கக்கும் படைக்கலங்களின் முன்னால் துணிந்து களமாடும் ஒரு போர் வீரர், சிக்கலாயிருக்கும் சண்டைகளை எல்லாம் நுட்பமாய் வென்றிடும் ஒரு தளபன், நம்பி வேலைகளை கொடுத்து விட்டு போனால் இன்னியும் பிசகாமல் முடித்திடும் செயல் வீரர். ஒரு நாள் அவனுடைய நண்பன் இடையறாத போராட்ட அனுபவத்தில் இனம் காணப்பட்ட ஒரு நேர்த்தியான பொறுப்பாளன் அவன். விரிவுரை நிகழ்த்துகையில் ஒரு படையில் பேராசான், தேடி கேட்டு படிக்கையில் ஒரு அடக்கமான மாணவன், கட்டுப்பாடாய் ஒழுக்கமாய் தமிழினத்தின் பண்பாட்டு நெறி புரளாத மனிதனாய் வாழ்ந்த இயக்கத்தின் உயரிய விளிமியங்களை காத்து நின்ற புலிகளின் போராளி, ஆலோசகனாகி அறிவுரைகள் சொல்லி கிழக்கு மாவட்ட சிறப்பு தளபதியோடு தோளோடு தோல் நின்ற அந்த படை வீரனின் சாதனை சரித்திரம் படைத்தது. தேசிய தலைவன் என்ற பெருந்தலைவனுக்கு பெருமை சேர்த்த புலிவீரன் அவன். ஆயிட்டியமலை வரம் உயரத்துக்கு நீர் உயர்ந்து நீர் உயரத்துக்கு மேல் உயர்ந்திருக்கும் வயற்சேனை, அது நீண்டு விரிந்து கிடக்கும் பரந்த வழி. ஒரு கரையிலிருந்து மறுகரை பார்த்தால் 4-5 கிலோமீட்டருக்கு இயரும்பே இல்லாத வெட்டை தரை. நிற்கதரை தவிர மண்மட்டத்துக்கு மேல் மங்களாயும் ஏதும் தெரியாத புவி அமைப்பு. இந்த சேனை நிலத்தை சரி நடுவாக குறுக்கறுத்து போகிறது. கரடிய நாட்டை முன்னிச்சயம் தொடுக்கும் பெருந்தரு. இந்த வீதியால் நாளாந்தம் நடைர் வந்து போனது சிங்கள அதிரடிப்படை அணி ஒன்று. இந்த வெட்டை நிலப்பாதையிலே வைத்து அந்த அணி மீது தாக்குவது பற்றி கதைத்தால் தேர்ந்த ஒரு படைத்துறை நிபுணன் முட்டாள் என்பான். ஏனென்றால் தாக்குதலுக்கு சாதகமே இல்லாத தளநிலை சூழல் அது. ஆனாலும் தாக்குதலை நடாத்துவதை என முடிவெடுத்தான் லக்ஷ்மணன். புலிகள் இயக்கத்துக்குரிய தத்துவம் அது. தலைவர் சொல்லியிருப்பதைப் போல அதீதமான நம்பிக்கைதான் எங்களது பலமும் பலவீனமும். பாதகமானது என கருதப்பட்ட அதே காரணத்தை அவன் சாதகமாக்கினான். எதிர்ப்பை எதிர்பாராமல் எழுதி கவனீயமாக்க நகரும் வேளை அவதானமற்ற அலட்சியமாகவும் உசார் நிலையற்ற உல்லாசமாகவும் காலாற நடைபெயிலும் அந்த பகை படையணி ஒரு வாய்ப்பான இலக்குத்தான். தானே நின்று பொம்மரவு பார்த்தான். இடம் தேர்ந்து நாள் குறித்தான். வீரர்களை ஒழுங்குபடுத்தி தயாரானான். சிறப்பு தளபதி ஒப்புதலுக்கு தந்தார். புறப்பட்டான். உருமறைப்பு போரிலே இது ஒரு முக்கிய அம்சம். தாக்குதல் நடவடிக்கையின் போது இன்றியமையாத ஒரு பாத்திரம் இதற்குண்டு உருமறைப்பானது. எதிரிக்கு நம்மை மறைப்பதுடன் எமது தந்திரோபாயத்தை மறைக்கிறது. ஆனால் தாக்குதலின் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பதில் அதுவும் பெரும்பங்கு வகிக்கிறது. களத்தை திறப்பது நாங்களாக இருக்க வேண்டும், அவனாயல்ல. ஒவ்வொரு வீரனாக லக்ஷ்மணன் தானே உருமறைத்து விட்டான். போர் தனிக்கலை அவனுக்கு ஒரு கைவந்த கலை. வரம்போடு வரம்பாக, நீரோடு நீராக, நெல்லோடு நெல்லாக, புல்லோடு பூண்டாக காத்திருந்தார்கள். பாய தயாரான புலிகள் பதுங்கி காத்திருந்தார்கள். வந்து கொண்டிருந்தான் சாகத் தயாரான வகையிலே பகைவன். பார்க்கின்ற தூரத்திலிருந்து கேட்கின்ற அளவுக்கு நெருங்கினான் வெட்டி தரக்கூடியவாறு பகைவன். பக்கத்தில் கணக்கான இடைவெளி சரியான தருணம். வெற்றிக்குரிய மணித்துளிதான் தீப்பொறிகக்கும் ஜீத்ரி. அதனோடு எழுந்து ஆட்டத்தை கோலாகலமாக ஆரம்பித்து வைத்தான் லக்ஷ்மணன். ஆபச தாக்குதல், உயிர் சிலிர்க்க வைக்கும் சண்டை கணங்கள். வெட்டை வழி தரையில் இந்த உச்சி பொழுதில் எங்கிருந்தையா வந்தார்கள் புலிகள்? நடப்பது என்னவென உணரும் முன்னரே சுருண்டு விழுந்தார்கள் பகைவர். சிங்கள குமாண்டோ அணி தன்னில் 14 பேரை பிணங்களாய் இழந்து தப்பியோடியவர்கள். தப்பிப்போனமை ஏதோ கடவுள் கிருபியால் தான் என அதிசயம் பாருங்கள். புலிகளுக்கு சொந்தமான ஒரு துளி ரத்தமும் சிந்தாமல் பெற்றெடுத்த வெற்றியது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதற்கு சால பொருத்தமானவன் அவன். வெளித்தோற்றத்தால் என்றல்ல, உள்ளத்து அழகினாலும் எல்லோரது உள்ளங்களையும் ஊடுருவி வாழ்ந்த ஒரு அற்புதமான போராளியவன். அவனது அகத்திலும் முகத்திலும் ஒளிர்ந்த அழகு பேரழகு எல்லோரையும் வசீகரித்ததென்றால் மிகையல்ல. இனம் புரியாத வந்த ஈர்ப்பு சக்தியின் வீச்செல்லைக்கு அகப்படாதவர்களே இல்லை. இவரையும் கவரும் அபூர்வம் அவனில் மறைந்து கிடந்தது. எப்போதும் எந்த விதமான எடுத்துக்காட்டு சொல்லக்கூடியவனாக வாழ்ந்தான் அவன். மாண்பான மனிதன் லக்ஷ்மணன். ஒரு மேற்சட்டை, ஒரு காட்சட்டை, ஒரு உள்ளாடையோடு ஒரு சரம், கிளிய கிளிய தைத்து எந்த சோழியுமே இல்லாமல் லக்ஷ்மணன் ஓராண்டை சமாளிப்பான். கந்தையாக கந்தையாக கசக்கி கட்டி சிக்கனமாய் வாழவன் கற்றுத்தரவில்லை. அப்படியாக வாழ்ந்தவனை பார்த்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்பார்கள் போராளிகள். ஈடுபட்ட பணிகளில் எல்லாம் ஈடுபடும் போது இயங்கிய ஆற்றல், புலமை, திறமை அனைத்தையும் அர்ப்பணித்து வரலாற்றில் முத்தறிய பதித்தவர்கள் எண்ணக்கூடியவர்கள்தான். லக்ஷ்மணனும் அவர்களில் ஒருவனாகி தலைவரின் விருப்பத்துக்குரிய ஒரு போராளியாகி அவரது சிந்தனையை கவர்ந்து உயர்ந்தான். அந்த உயர்ச்சி லக்ஷ்மணனை போல என்று முன்னுதாரணம் காட்டுகின்ற உன்னதத்தை பெற்றுக் கொடுத்தது அவனுக்கு. அவன் நின்ற இடம் சிறப்பை பெற்றது. அவனிடம் நின்றதால் குழு ஒன்று மதிப்பை பெற்றது. சமையலில் உரிசி, விளையாட்டில் திறமை, வேலையில் வேகம், சண்டையில் வீரம், பொம்மரண்ணா குரூப்புக்கு தனிப்பேர் இருந்தது. ஏனைய குழுக்களிலிருந்து வேறுபாடு அப்பட்டமாய் தெரிந்தது. காடு என்ன, மலை என்ன, கடும் குளிர் என்ன என்றாலும், நடுப்பகல் வெயில் என்ன, நள்ளிரவு பொழுது என்ன, பொம்மரண்ணா வேலை கன்றால் பின்னுக்கு நின்றவர்கள் கிடையாது, பின்னுக்கு நிப்பாட்ட ஆளே கிடையாது. பெரும் தாக்குதலுக்கு புறப்படும் போது அவனது ஒழுங்கமைப்பை பார்க்கலாம். தாக்குதல் திட்டம் பெரிதாக இருக்கும், தயார்படுத்தல் மிக பெரிதாக இருக்கும். தயார்படுத்தல் பெரிதாகும் போது அவனுக்கே அது ஒரு சுமையாய் குவியும். எல்லா சுமைகளையும் தானே ஏற்பதால் அவனது தளபதிகளுக்கு வேலைப்படு குறை. பானை சட்டி எடுத்து பருப்பரிசி பொதி செய்து படை வீரருக்கு ரவை எண்ணி மருந்து பெட்டியில் பொருள் பார்த்து ஒவ்வொரு கைமுறுக்கும் இடம் காட்டி ஒவ்வொரு வீரனுக்கும் நிலை காட்டி ஒவ்வொரு அங்குலமாய் வியூகம் போட்டு சென்று வென்று மீண்டு வரும் வரை ஒவ்வொரு அடியிலும் அவனது உழைப்பிருக்கும். லக்ஷ்மண் நீங்காத நினைவுகளாய் ஆழமனதில் பதிந்து போன அடலுகிறவன். ஒன்றை நினைக்க இன்னொன்று வருகிறது, அதை நினைக்க வேறொன்று வருகிறது, வருவதை நினைக்க அடுத்தது வருகிறது. ஓயாத எண்ணங்களாக நினைவுகளின் தொடர் இசைவு. நினைவுகள் அழிவதில்லை, அழிவதே இல்லை. பயிற்சியில் சோம்பலாய் பம்மாத்து விட்டால் பக்கத்தில் நின்று தெம்பாக்கி சேர்ந்து வளைப்பான். தளத்தை சப்பர டைவர்கள் கிடுகுவேல் காவி கூறவேய கம்பு தூக்கி மூடை அடித்து கூடவே முறிந்தவன். பிள்ளைகள் இழைத்தது அவர்கள். தவறுகள் செய்தபோது பக்குவமாய் அணுகி அவர்களை அன்பால் திருத்தியவன். தவறுகள் செய்துவிட்டு நியாயம் சொல்வோர் மத்தியில் தனது தவறுகளை சுட்டிக்காட்டிய போது அமைதியாய் ஏற்றுக்கொண்டவன். தவறுகளுக்காக தண்டனைகள் தந்தபின்பும் மென்மையாய் விளக்க அறிவுரை சொன்னவன். கீழிருக்கும் போராளி பெரிதாய் செய்தபோது மேலிருக்கும் தளபதியிடம் இனம் காட்டிவிட்டான். கண் திறப்பான் என்று மற்றவர்கள் காத்திருந்த போது அவன் கண் திறக்கவில்லை. அவன் காவியமாயானான். ஞானிமடம் கடற்படை முகாம் அடித்து பூநகரி கூட்டுத்தலச் சமரி வென்று புலிகளின் படையணிகள் வெற்றி வாகியோடு மீண்டு வர லக்ஷ்மணனை மட்டக்களப்பு அம்பாறை பிராந்தியத்தின் துணைத் தளபதியாக தலைவர் அவர்கள் நியமித்தார். தென்பிராந்திய படையணி புனர்த்தானம் செய்யப்பட்டு புது மெருகூட்டப்பட்டு புதிய நிர்வாக கட்டமைப்புகளோடு மட்டக்களப்புக்கு புறப்பட்ட போது எவ்வளவு குதூகலத்தை அவனில் கண்டார்கள். எத்தனை எத்தனை கனவுகள், கற்பனைகள், தென் தமிழிடமெங்கும் புலிக்கொடி கட்டும் ஆசைகள். கட்டுமிருக குளம் தாக்குதலில் பாதி பொருட்படுத்திச் சென்றவன். பூமாஞ்சோலை தாக்குதலில் முழுவதையும் பொருட்படுத்தவன். மற்ற நகரிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரம்தான் சற்று சிக்கலான இலக்கு. சிக்கெடுத்து சிக்கெடுத்து பழகி போனவன் முடிவெடுத்தான். படையாய் சென்றார்கள், பகையை வென்றார்கள். மீள திரும்பிட அவன் தயாரான வேளை அதிர்ந்த ஒரு வெடியோசூறு அந்த துயரம் நிகழ்ந்தது. போரெடுத்து போரெடுத்து பகைவனை அழித்துக் கொண்டே இருந்த எங்களின் பொம்மரை மறைந்து கிடந்த ஒரு பகைவன் இருநேற்றால் வீழ்த்திவிட்டான். ஓயாத புயலாக சுழலடித்த அந்த வீரனை கைக்குண்டின் சிதறல்கள் சுயன்னை வைத்து வீழ்த்தின. பொம்மரண்ணா, மௌனமாய் கதறிய தோழர்களின் மடியில் சாவோடு போராடிய அந்த வீரன் மனத்தை வென்றான். மனங்களில் நிறைந்தான். நிலையாக மனங்களில் வாழ்கின்றான். அவனது பேர் சொல்ல அவனது கைகளில் வளர்ந்த நூற்றுக்கணக்கான போராளிகள் பின்னாட்களில் அணிவகுத்தார்கள். மகளிர் தீவிலிருந்து நெடுந்தீ வரை தமிழன் வெண்டெடுக்கும் நாளினுக்காக அவர்கள் போர் தொடுப்பார்கள். லக்ஷ்மணின் புதைகுழி மீதனில் புலிக்கொடி நாட்டுவார்கள். லெப்டினன் கலன் லக்ஷ்மண் மாவீரம்மாவிடம் கேட்டோம்.
மண்ணில் பாசம் கொண்ட வேளை உனது பாசம் தந்தாய். என்னில் தோன்றும் நிழலை போல தினமும் ஓரம் நின்றாய். கோபம் கொள்ளும் போதும் என்னில் அன்பையூட்டினாயும் அண்ணன் பெயர் சொல்லி சொல்லி வலிமை கூட்டினாய். என்னை பரிவுடன் தழுவிடும் தாயாய், சில்ல குறும்புகள் புரிந்திடும் சேயாய், துன்பம் தொடுகிற பொழுதினில் தோளாய், எந்த நிதயத்தை வருடி நீ வாழ்ந்தாய். இன்று தானியே என்னை தவித்திட சொல்லி நீ ஏன் பிரிந்து போனாய். தோளாய் என் தோளாய் என் உயிரில் கலந்த அருகில் மீண்டும் வாடா. ஒன்றொரு நாள் குண்டு பட்டு நான் துடித்த வேளை தோளில் என்னை தாங்கி நின்ற வீரவங்க நீ இன்று உன்னை தோளில் தாங்க நெஞ்சமேங்குதே அதை நீ தொடுத்த போக்களத்தில் நீதி இங்கு தடுக்குதே உன்னை தொழுதிடும் மலர்களின் செண்டாய் நான் எதிரியில் பொழிகிறேன் குண்டாய் வென்று கல்லறை வருகிறேன் ஓர் நாள் இல்லை அருகினில் தூங்குவேன் வீழ்ந்தால் உன் தாகம் தீர்க்கும் வேகம் எடுத்து பாய்வேன் தீனாராய் தோளாயின் தோளாயின் உயிரில் கலந்த தோளா வாடா நீ வாடாயின் அருகில் மீண்டும் வாடா ஆன் தீயில் விழுந்த மெழுகானேன் மழை தேடி ஏங்கும் பயிரானேன் சிறகிழந்த பறவை போல மனம் கிடந்து வேகுதேன் நீ அருகில் நிற்பதாக என் கண்கள் தேடுதேன் தூளாயின் தோளாயின் உயிரில் கலந்த தோளா வாடா நீ வாடாயின் அருகில் மீண்டும் வாழ